ஜெகநாதன் அவர்களின் கரிகால் வளவன்.
இரண்டு, கரிகாலன் குழந்தை பிறந்தது. எப்படி பிறக்க வேண்டுமோ, எப்படி வளர வேண்டுமோ அப்படியெல்லாம் இருக்க வகையில்லை. சோழ மண்டலத்தின் சக்கரவர்த்தியாக விளங்க வேண்டிய குழந்தை இப்போது ஊர் அறியாமல் நாடு அறியாமல் வளர்ந்து வந்தது. ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தி காவிரி பூம்பட்டினத்தில் உள்ள சிலருக்கு மாத்திரம் தெரிந்தது. ஆட்சியை நடத்தி வந்த அமைச்சர்களுக்கும் சில சான்றோர்களுக்கும் தெரியும். அவர்கள் இதற்கு முன் ஊக்கமில்லாமல் இருந்தார்கள். அவர்கள் முகத்தில் வாட்டமே கூடிகொண்டிருந்தது. ஒவ்வொரு நாளும் இரும்பிடர் தலையாரிடமிருந்து நல்ல செய்தியை எதிர்பார்த்து கொண்டே இருந்தார்கள். இளம்ஜெட் சென்னி இருந்து பார்த்து முறைப்படி குழந்தையை சீராட்ட கொடுத்து வைக்கவில்லையே என்ற துயரம் அவர்களுக்கு இப்போது உண்டாயிற்று. ஆண் குழந்தை பிறந்த செய்தி அளவில்லாத மகிழ்ச்சியை உண்டாக்கினாலும் வேறு வகையில் அவர்களுடைய உள்ளம் மருகியது. குழந்தை பிறந்ததை உலகத்தார் அறிய தெரிவிப்பது உசிதமன்று என்று தீர்மானித்தனர். சோழ நாட்டில் உள்ள சில வேளிர் கலகம் செய்ய கிளம்பியிருந்தனர். குழந்தை பிறந்த செய்தி அவர்களுக்கு தெரிந்தால் ஏதேனும் செய்துவிடக்கூடும். அரண்மனை குழந்தையை கொணர்ந்து வளர்த்தால் தக்க பாதுகாப்பு வேண்டும். அதற்குரிய படைப்பலம் இல்லை. ஆகவே இன்னும் சில ஆண்டுகள் ஒருவரும் அறியாமல் குழந்தை வளர்வதே நல்லது என்ற முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள். இரும்பினர் தலையாரும் அந்த முடிவுக்கு உடன்பட்டார். குழந்தையை காக்கும் பொறுப்பு அவரிடமிருந்து அகலவில்லை. இன்ன இடத்தில் குழந்தை வளர்கின்றது என்ற செய்தி மிகவும் ரகசியமாகவே இருந்தது. ஆயினும் சோழ நாட்டு மக்களிடையே ஒரு வதந்தி பரவியது. சோழ குலத்தை காப்பாற்ற அரசுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்ற செய்தி அங்கங்கே வழங்கியது. எல்லாம் போய் இப்போது ஆட்சி புரிபவர்கள் தங்கள் ஆட்சி மாறாமல் இருக்க வேண்டிய கட்டிவிட்டு கதை என்று சிலர் சொன்னார்கள். இளம்ஜெட் சென்னி வாழ்ந்திருந்த காலத்தில் பிறக்காத குழந்தை இப்போதுதான் பிறந்து வளர்கிறது போலும் என்று சிலர் ஏளனமாக பேசினர். அயலில் உள்ள பாண்டி நாடும் சேர நாடும் எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றன. அரசன் இல்லாத நாடும் ஒரு நாடா? பேசாமல் சேரன் ஆட்சியையே ஏற்கலாமே என்று தோன்றுகிறது என்று பலர் பலவிதமாக பேசிக் கொண்டிருந்தனர். மன்னன் ஒருவன் இல்லாமையால் சோழ நாட்டின் பெருமை மங்கியது. காவிரி பூம்பட்டினத்தின் சிறப்பும் குறைய தொடங்கியது. பகைவர் வரவர உரம் பெற்றனர். பாண்டிய மன்னனோடும் சேரனோடும் சேர்ந்து சூழ்ச்சி செய்தனர். சோழ இளவரசனாகிய குழந்தை எங்கே இருக்கின்றது என்று கண்டுபிடிக்க முயற்சியில் ஈடுபட்டனர். குழந்தை பிறக்கவே இல்லை என்ற வதந்தியை பரப்பினர். திருமா வளவன் வளர்ந்து வந்தான். தங்கத் தொட்டிலில் வளர வேண்டியவன் மரத்தொட்டிலில் கூட வளரவில்லை. எந்த சமயத்தில் குழந்தைக்கு அபாயம் நேருமோ என்ற பயத்தால் அவனை தாய் மரத்தொட்டிலில் இட்டு வளர்த்தாள். பனி நீரால் குளிப்பாட்டினாள். மகிழ்ச்சி பொங்க உடல் பூரிக்க நாளுக்கு நாள் ஆனந்தம் அடைய வேண்டிய அவள் ஒவ்வொரு கணமும் குழந்தைக்கு யாரால் என்ன தீங்கு நேருமோ என்று அஞ்சி நடுங்கினாள். உள்ளம் சாம்பினாள். உடல் மெலிந்தாள். தாயின் அணைப்பிலேயே வளவன் வளர்ந்தாள். காட்டிலே ஓடி வேட்டையாடி விளையாட வேண்டிய சிங்க குட்டி கூட்டிலே கிடந்தது. வளவனுடைய மேனி அழகும் துள்ளி குதிக்கும் தோற்றமும் துடியான பேச்சும் தாய் வயிற்றை குளிர செய்தன. அடுத்த கணம் துயை மூட்டின. கடவுளே, என் கண்மணி, சோழர் குல தோன்றல் இருக்க வேண்டிய நிலையில் இருந்து விளங்கும் காலம் வருமா என்று அவள் அங்கலாய்த்தாள். காலம் வரும் என்று ஆறுதல் கூறினார் இரும்பிடர் தலையார். குழந்தை தன் தோளை தட்டி கொண்டு சிரித்தார். குழந்தைக்கு இரும்பிடர் தலையார் கல்வி புகட்டினார். சோழர் குல பெருமையை கதை கதையாக சொன்னார். தமிழின் சிறப்பை எடுத்து காட்டினார். அவர் சங்க புலவர் அல்லவா? திருமா வளவன் உடம்பு வளர்ந்தது போலவே அறிவும் வளர்ந்தது. அது கண்டு அன்னையும் அம்மானும் மகிழ்ச்சி கொண்டனர். ஐயோ, குழந்தையை காணவில்லையே, இங்கே தன் விளையாடி கொண்டிருந்தான், இப்போது காணவில்லையே என்று அழுதாள் தாய். இரும்பிடல் தலையார் காவிரி பூம்பட்டினத்திற்கு சென்றிருந்தார். தக்க பாதுகாப்பை செய்துவிட்டுத்தான் போயிருந்தார். வளவன் காலையில் தாயோடு பேசிக் கொண்டிருந்தான். அம்மா, இன்னும் நாலந்து ஆண்டுகள் போனால் பெரியவனாகி விடுவேன். காவிரி பூம்பட்டினத்துக்கு அப்போது போகலாம் அல்லவா? அங்கே போய் நம்முடைய அரண்மனையையும் சிங்காதனத்தையும் பார்க்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசையாக இருக்கிறது தெரியுமா என்று சொன்னானே. மாலையில் அவனை காணவில்லையே. சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்தால் இடுப்பில் வைத்துக் கொள்ளலாம். ஓடியாடி பேசி எல்லாம் தெரிந்து கொள்ளும் பருவம் வந்த பிள்ளையை கட்டு காவலில் வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அவனும் தனக்கு வரக்கூடிய அபாயத்தை தெரிந்து கொண்டிருந்தான். காளை பருவம் வரவில்லை. சின்ன பையன்தான். ஆனாலும் ஓரளவு தன்னை தான் காத்துக்கொள்ளும் திறமை அவனுக்கு இருந்தது. அன்னை எங்கெங்கோ தேடினாள். அழுதாள், கதறினாள். தெரிந்தவர்களை எல்லாம் அழைத்து தேடச் செய்தாள். தெரியாதவர்களையும் கெஞ்சி கும்பிட்டு அங்கமச்சு அடையாளங்களை சொல்லி தேடச் சொன்னாள். வளவனகப்படவில்லை. உயிர் கழுவில் நின்று துடித்தாள் தாய். அவளுடைய நெட்டை கனவெல்லாம் எப்படி ஆகிவிடுமோ? குழந்தைக்காக அல்லவா அவள் உயிரோடு இருக்கின்றாள்? பெண்ணாக பிறந்தவள் ஊரை கடந்து ஓடிப்போய் தேட முடியுமா? கனலில் விழுந்த புழுவை போல துடித்தாள். தன் தலைவிதியை நொந்து அரற்றினாள். குழந்தை போனவன்தான் வரவில்லை. மறுநாள் இரும்பிடர் தலையார் வந்தார். வரும்போதே அவருக்கு வீடு விளக்கமற்றிருப்பது தெரிந்தது. உள்ளே புகுந்தாரோ இல்லையோ,
அண்ணா இனிமேல் நான் என்ன செய்வேன்
என்று தலைவிரி கோலமாக அரசி அவர் காலில் வந்து விழுந்தாள். குழந்தை எங்கே? இந்த கேள்வியை கேட்டுவிட்டு நான்கு புறமும் பார்த்தார் போலவர்.
குழந்தையை பறி கொடுத்து விட்டேனே
என்று அழுதாள் அவள். நான் புறப்படும் பொழுது நன்றாக தண்ணி இருந்தாள். அதற்குள் அவனுக்கு என்ன வந்தது?
ஐயோ, அவனை நேற்றிலிருந்து காணவில்லை. என்ன பாவி தூக்கி கொண்டு போனானோ, என்ன செய்தானோ, என் கண்மணி உயிரோடு இருக்கின்றானோ இல்லையோ, ஐயோ நான் என்ன செய்வேன்?
ஒரு கண நேரம் இருமிடர் தலையார் செயலற்று நின்றார். உலகமே சுழன்றது. பிறகு எல்லாம் அப்படியே திடீர் என்று இயக்கம் ஒழிந்து நின்றுவிட்டது போல் இருந்தது. நின்று நிதானித்தார். அவர் எதிர்பார்த்ததுதான் இது. இது நேரக்கூடாது என்று எத்தனையோ கட்டு காவலாக இருந்தார். ஆனாலும் விதி யாரை விட்டது? நடப்பது நடந்தே தீரும். இந்த அலங்கோல நிலையில் அவருக்கு ஒரு சிறிய ஆறுதல் ஏற்பட்டது. அவர் முதலில் அஞ்சியது போல இளவரசன் இறந்து போகவில்லை. யாரோ வஞ்சகருடைய சூழ்ச்சியால் மறைந்துவிட்டான். தாய் புண்ணியம் செய்திருந்தால் ஆனால், சோழர் குளம் புண்ணியம் உடையதானால், சோழ நாடு பாக்கியம் பெற்றதானால் இன்னும் நம்பிக்கைக்கு இடம் உண்டு. இளைஞன் தக்க பருவம் வராதவன் வல்லவன், ஆனால் எளிதிலே ஏமாந்து போகின்றவன் அல்லன். சோழர் குலத்தின் வீரக்குருதி அவன் நரம்புகளில் ஓடியது. சோழர் கொடியான புலியைப் போல அவன் பதுங்கி பாயும் திறமையுடையவனாகலாம். அவன் தோளில் வீரத்தின் செருவி இருந்தது. அவன் பேச்சில் ஆண்மையின் அழுத்தம் இருந்தது.
ஒரு கால் காவிரி பூப்பட்டினத்துக்கு தானாக போய் வரலாம் என்று புறப்பட்டிருப்பானா? அன்று ஒரு நாள் அந்த நகரத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அதிகமாக இருப்பதாக சொன்னானே
என்று தாய் கூறினாள். இருக்கலாம், அங்கே போய் தேடுகின்றேன். அநேகமாக அந்த நகரத்தில் இருக்கக்கூடும் என்று தோன்றுகிறது என்றார் புலவர். இதை அவர் மனப்பூர்வமாக சொல்லவில்லை. தாயின் வேதனையை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தினால் அவள் கொண்ட ஐயத்தில் உண்மை இருப்பதாக காட்டினார். அவருக்கு அந்த சந்தேகமே இல்லை. இளவரசன் மிகவும் கூரிய அறிவுடையவன். யாரிடமும் சொல்லாமல் போக மாட்டான். இதை அவர் தெரிந்து கொண்டிருந்தார்.
சரி, நான் போய் வருகின்றேன். குழந்தையை அழைத்துக் கொண்டு வருவேன். நீ கவலையுறாமல் கடவுளின் மேல் பாரத்தை போட்டு இரு என்று விடை பெற்றார் புலவர்.
அண்ணா, நான் குழந்தையை காண்பேனா
என்று அழுதாள் அவள்.
நான் பாவி, குழந்தையை பக்கத்திலே இருக்கும்படி சொல்லாமற் போனேனே
என்று புலம்பினாள்.
அதையெல்லாம் இப்பொழுது நினைத்து பயனில்லை. குழந்தை கிடைத்து விடுவான் என்று எனக்கு தோன்றுகிறது. இவ்வளவு காலம் பாதுகாத்த திருவருள் இனியும் பாதுகாக்கும் என்று நம்பிக்கை இருக்கிறது. நீ கவலைப்படாமல் இரு
என்று கூறிவிட்டு இரும்பிடர் தலையார் புறப்பட்டு விட்டார். காவிரி பூம்பட்டினத்திற்கா? இல்லை இல்லை, அங்கே அவருக்கு என்ன வேலை? இளவரசனை இழந்து விட்டேன் என்று சான்றோர்களிடம் சொல்ல போவதானால் போகலாம். என்ன செய்வது, எங்கே போவது என்று திட்டமே இல்லாமல் அவர் புறப்பட்டார். கால் போன வழியே நடந்தார். தம் தங்கைக்கு முன் தம் துயரத்தை வெளியிடவில்லை. இப்போது அவர் உள்ளத்துக்குள்ளே புதைந்திருந்த துயரம் வந்து கப்பிக் கொண்டது. கால் தள்ளாடியது. கண்ணில் நீர்த்துளிகள் தோன்றி பார்வையை மறைத்தன. தலை கிறுகிறுத்தது. எதிர்பாராத வகையில் சிக்கிக் கொண்டான் இளவரசன். யாரும் இல்லாத காலத்தில் இரண்டு முரடர்கள் அவனை மறித்து பிடித்துக் கொண்டார்கள். ஆட்டுக்குட்டியைப் போல் தூக்கிக் கொண்டு ஓடினார்கள். இளவரசன் ஐயோ என்று கத்தவில்லை. அந்த வார்த்தை அவன் குலத்தினர் வாயில் வராது. தன்னால் ஆனவரையில் முரணி பார்த்தான். முரடர்களின் பலத்துக்கு முன் அவன் பலன் எம்மாத்திரம்? பகைவர்கள் ஓற்றர்களை ஏவி அரசு இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டார்கள். பிறகு அவளுக்கு குழந்தை பிறந்து வளர்ந்து வருவதையும் அறிந்தார்கள். மேற்கொண்டு முளையிலேயே கிள்ளி எறியும் வேலையிலே முனைந்தார்கள். அதன் பயனாகத்தான் இளவரசன் திருமாவளவன் முரடர்கள் கையிலே சிக்கினான். ஏதோ ஓரிடத்துக்கு அவனை கொண்டு போனார்கள். ஒரு வீட்டில் அடைத்து வைத்து விட்டார்கள். பாவம் இளம் பாலகன். உலகம் இத்தகையது என்று அறியாதவன். கூட்டிலே வளரும் சிங்கக்குட்டியை போல வளர்ந்தவன். தான் வாழும் பெரிய சிறையை விட்டு பகைவர் புகுத்திய சிறிய சிறையில் இப்போது கிடந்தான். அங்கே அன்னை இருந்தாள், அம்மான் இருந்தார். இங்கே என்ன இருக்கிறது? இருள் இருந்தது. பகைவர்களின் கொடுமை இருந்தது. இந்த இடத்திலிருந்து மீள வழி உண்டா என்று ஆராய்ந்தான். மேலே கூரை வேந்திருந்தது. பெரிய கட்டிடம் அல்ல, சிறிய வீடு அது. மனிதர்கள் பேசும் குரலே காதில் விழவில்லை. வீட்டு கூரையை பீத்துக் கொண்டு வெளியேற முடியுமா? அது முடிகின்ற காரியமாக தோன்றவில்லை. கத்தி பார்த்தான்.
மாமா, அம்மா
என்று அழைத்தான். யாரும் ஏன் என்று கேட்கவில்லை. காட்டுக்கு நடுவில் அந்த இடம் இருக்க வேண்டும் என்று தோன்றியது. உண்மையில் சோழ நாட்டிலே அவ்விடம் இருக்கவில்லை. சோழ நாட்டுக்கும் சேர நாட்டுக்கும் இடையில் கருவூரை அடுத்து ஒரு சிறிய காட்டில் திருமாவளவனை சிறை செய்திருந்தார்கள் பாவிகள். அயர்வினால் இளவரசன் தூங்கிவிட்டான். எவ்வளவு காலம் தூங்கினானோ தெரியாது. ஏதோ ஆளரவம் கேட்டு விழித்துக் கொண்டான். வெளியிலே யாரோ பேசினார்கள். பேச்சு தெளிவாக காதில் விழவில்லை. யாருங்கே என்று கேட்டான். அவர்கள் விடை கூறவா வந்தார்கள்? மாபாவிகள் அந்த சோழர் குல கொழுந்தை உயிரோடு கொளுத்து விட வந்தார்கள். நள் இருளில் இந்த காரியத்தை செய்ய வந்திருந்தார்கள். அந்த கூரை வீட்டிலே நெருப்பு வைத்து விட்டு போய்விட்டார்கள். உள்ளே இருந்த சிறுவனுக்கு புகை நாற்றமும் மூங்கில் வெடிக்க மோசையும் தெரிந்தன. ஒரே வெளிச்சம் தோன்றியது. அண்ணாந்து பார்த்தான். கூரை தீப்பிடித்துக் கொண்டது தெரிந்தது. ஆ என்று கூவினான். இனி எப்படி தப்புவது? கதவை இடித்தான். தன் பலத்தை எல்லாம் சேர்த்து இடித்தான். அது வழிவிடவில்லை. மேலே கூரை பற்றி எரிந்தது. நெருப்பு கங்குகளும் எரிந்து மூங்கில்களும் கீழி விழுந்தன. எரியாத கூரை பகுதிக்கு அடியிலே போய் ஒன்றிக் கொண்டான். அந்த பகுதி எரிந்துவிட அதிக நேரம் செல்லாதே கூரை முழுவதும் நெருப்பு கோலமாகி அவன் தலைமேல் விழப்போகிறது. அப்புறம் ஓடி ஓடி ஒதுங்கினான். அம்மா அம்மா மாமா மாமா என்று கதறினான். தந்தையோ பிறரையோ கூப்பிட்டு பழக்கம் இருந்தால் அல்லவா அவன் வாயில் வேறு வார்த்தை வரும். நெருப்பு வான வேடிக்கை செய்து கொண்டிருந்தது. அந்த சட்ட சட்டா ஓசையினோடு அவன் போட்ட சத்தம் வெளியிலே கேட்குமா? இன்னும் அரை நாழிகையில் திருமாவளவன் உயிரோடு வேகப் போகின்றான். தீநாக்குகள் தாவி தாவி பிடிக்க வருகின்றன. அவன் கண்ணல் வேகம் காந்த மூளையிலே ஒன்றுகின்றான்.
அம்மா
என்று கத்துகின்றான்.
மாமா
என்று கூவுகின்றான்.
மாமா
நீண்ட கூச்சல் போட்டு விழப்போடான்.
வளவா
என்று ஓர் ஒலி கேட்டது. அவன் சற்று நிதானித்தான். மயக்கம் வந்தாலும் நினைவை இறுக பிடித்து காதிலே பொருத்தினான்.
மாமா
என்று மறுமுறையும் கூவினான்.
என் கண்ணே
என்று ஒரு குரல் பதில் கொடுத்தது. மாமாவை வந்துவிட்டார். இரும்பிடல் தலையார் எங்கெங்கு அலைந்தவர். அந்த நேரத்துக்கு அங்கே வந்துவிட்டார். எங்கும் அலைந்து அலைந்து தேடினார். இந்த இரவில் இந்த சிறு காட்டின் வழியே வந்தார். நெருப்பு எரிவது அவர் கண்ணிலே பட்டது. அங்கே வந்தார். மாமா என்ற ஒரு குரலை கேட்டார். அது வல்லவனுடைய குரல் என்று தெளிவாக தெரிந்தது. ஒரு கணத்தில் எல்லாவற்றையும் ஊகித்துக் கொண்டார். பெரிய கற்களை கொண்டு வந்து கதவை உடைத்தார். பிளந்தது கதவு. உள்ளே நோக்கினார். மூளையில் ஒன்றிக் கொண்டு கதறிய இளவரசன் அவரை கண்டதும் ஓடி வந்தான். நெருப்பை மிதித்துக் கொண்டு ஓடி வந்தான். அவரை கண்ட வேகத்தில் அவனுக்கு ஒன்றும் தோன்றவில்லை. இரண்டு தாவிலே தாவி இருமிடர் தலையார் காலடியில் வந்து விழுந்தான். அதன்பின் அவனுக்கு நினைவு தப்பிவிட்டது. திருமாவளவன் நினைவு வந்து பார்த்தபோது ஒரு கட்டிலில் படுத்திருப்பதை உணர்ந்தான். காலில் ஏதோ எரிச்சல். அருகில் இரும்பிடர் தலையார் இருந்தார். கண்ணை விழித்தான்.
மகமா என்றான்.
என் கண்ணே, என் வயிற்றில் பாலை வார்த்தாயா என்று கேட்டுக்கொண்டு குனிந்து பார்த்தார் அருமை அம்மான். இந்த இதை சாப்பிடு என்று எதையோ குடிக்க கொடுத்தார். அதை குடித்தான். சற்று திம்பு வந்தது.
நான் எங்கே இருக்கின்றேன்?
ஆண்டவன் அருள் நிழலில் இருக்கிறாய் என்று பதில் வந்தது. இரும்பிடர் தலையார் தழுதழுத்த குரலோடு பேசினார்.
அம்மா எங்கே?
வந்துவிடுவாள். கருவூரில் யாரும் அறியாத ஓர் இடத்தில் இரும்பிடல் தொலையாரின் பாதுகாப்பிலே திருமாவளவன் நெருப்பு காயம் பட்டு கிடந்தான். அவன் காலில் நெருப்பு தன் சக்தியை பூரணமாக காட்டிவிட்டது. இரும்பிடல் தொலையார் சோழ நாட்டில் இருந்து தம் நண்பராகிய மருத்துவரை அழைத்து வந்தார். அவர் கட்டு கட்டினார். தாயும் வந்து சேர்ந்தாள். சில நாட்கள் மருந்து கட்டினார்கள். கடைசியில் கட்டை அவிழ்த்தார்கள். அந்த அழகிய கால் கருப்பாக கரிந்திருந்தது. பகைவருடைய வஞ்சக செயலுக்கு சாட்சியாக அந்த கரிந்த கால் இருந்தது. உயிருக்கு வந்தது காலோடு போயிற்று என்று ஆறுதல் அடைந்தாள் தாய். அன்று முதல் திருமாவளவன் கரிகாலன் ஆனான்.
இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை தெரிவிக்க முருகன் டாட் டிஜே என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தினை பார்க்கவும். மேலும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்த உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேளுங்கள்.